வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எங்களோடு இணைந்து இருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி. நான் இங்கே செல்வன் தாமஸ் மற்றும் என்னோட கூட
உங்கள் சுஜாதா செல்வன். வணக்கம் இறை இசை நேயர்களே, இது உங்கள் இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. உங்களோடு கூட மீண்டும் ஒரு முறையாக எங்கள் வாராந்திர சிறப்பு நிகழ்ச்சி இணைந்திருப்பதில் மிக மகிழ்ச்சி.
கடந்த வாரத்தில் நம்ம நிறைய வித்தியாச வித்தியாசமான காரியங்களை குறித்து நம்ம பேசி வந்தோம் இல்லையா. இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உடல் உறுப்புன்னு சொல்லலாமா, அது குறித்து நீ பேச போறதா நீ சொன்ன.
ஆமாம், முக்கியமான ஒரு உறுப்புன்னு சொல்லலாம், கண்கள் அப்படின்றத குறித்து பார்க்க போகிறோம். கண்ணுங்கிறது வந்து ஒரு நம்முடைய சரீரத்தின் வாசல்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஐ இஸ் த லேம்ப் ஆஃப் த பாடி அப்படின்னு ஜீசஸ் கூட சொல்கிறாரு. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. Matthew 6:22 உன்னுடைய கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்ணு கிளியராக இருந்தால் தான் நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி இல்லைன்ற இல்லாத பட்சத்தில் நம்ம கண்ணு சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து இன்னும் நாம் இதை குறித்து விஸ்தாரமாக பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்போம்.
இது நல்ல ஒரு பாடல், காட்ஸ் அண்ட் ஜேடி அவர்களுடைய ஆல்பம்லேருந்து. என்னன்னு சொல்லுவார் இல்லையா, நீரே என் நம்பிக்கை என அவர் சொல்லக்கூடிய அவரோட புதிதான காலம் எல்லாம் என்ற ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல் கேட்டு மகிழ்ச்சி. காலமெல்லாம் பாடல் ஃப்ரம் நீரே என் நம்பிக்கை பை பிரதர் காட்ஸ் அண்ட் ஜேடி.
காலமெல்லாம் உம்மை பாடிடுவேன், அத்து மனைசரே உம்மை தேடிடுவேன். உள்ளமெல்லாம் உம்மையே தியானிப்பேன், எண்ணமும் ஏக்கமும் நீர்தானே.
நீங்கள் கேட்ட பாடல் காலமெல்லாம் என்ற பாடல் பிரதர் காட்ஸ் அண்ட் ஜேடி. வேகமாக விற்பனையாக கொண்டிருக்கும் அவருடைய நல்ல ஒரு ஆல்பம் நீரே என் நம்பிக்கை. தொடர்ந்து நாம் இந்த டாபிக் குறித்து பேசுவோம். கண்கள்,
ஆமாம், கண்கள் என்பதை குறித்து பார்த்தோம். கண்கள் எப்படி ஒரு சரீரத்தின் விளக்காக இருக்குதுன்னு இயேசு சொன்னார்னு சொல்லி பார்த்தோம். பலவிதமான கண்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு
கண்கள் வந்து ஒரு விசேஷமானவைகள் இல்லையா. நம்ம பல சென்சஸ் சொல்றோம் இல்லையா, அதுல குறிப்பிட்ட ஒரு சென்ஸ் வந்து பார்வை கூட இல்லை. அதிகமாக வேதத்தின் அடிப்படைக்கு நீ சொல்ல போறாரு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், இந்த சுவாசிக்கிறது ஒரு சென்ஸ், அதாவது ஸ்மெல் இஸ் அ சென்ஸ் இல்லையா, சில காரியங்கள் நம்ம தொடும் போது தவறும் தெரியும், ஆனா அது பக்கத்துல இருக்கும் போதுதான். அதே மாதிரி அந்த வாசனை போன விஷயங்கள் கேட்கறது கூட பக்கத்துல இருக்கும் போதுதான். ஆனா பார்வைன்றது தொலை தூரத்துல இருந்து கூட நம்மள இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, எபிலிட்டி டு இம்பாக்ட் அஸ். நல்ல காரியம் பண்ணாலும் கெடுதலான காரியம் பண்ணாலும் தூரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஐம் ஷுர் நீ அந்த கிங் டேவிட் பற்றி கூட
சொல்லுவது. ஆமாம், ஸோ அதாவது மூன்று விதம், அதாவது மூன்று விதமான பாவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. பாவங்கள் பொதுவாக வந்து கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதாவது லஸ்ட், கிரீட் அண்ட் ப்ரைட். இதான் மெயினாக இந்த பேசிஸ் ஆஃப் ஆல் சின்ஸ்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் கூட, அதாவது ஏதேனும் தோட்டத்தில் கூட பார்க்குறோம், இந்த கார்டன் ஆஃப் ஈடன், அந்த உமன் வந்து என்ன பண்ண, அந்த பா அந்த பழம் வந்து கண் பார்க்க, ஆமாம், பார்வைக்கு அழகாக இருந்தது. அடுத்தது வந்து, ஆமாம், அடுத்தது வந்து டு ஈட், புசிப்புக்கு இன்பமானதுன்னு சொல்லி அவள் பார்க்குறான். முதல்ல பார்வைக்கு அழகாக இருக்குது, அதுதான் அவள் சி ஷீ சீஸ் இல்லையா. ஸோ கண்களின், அங்கே மூணுமே இருக்குது, கண்களின் நிச்சய், மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, மூணுமே அங்கே இருக்குது. பட் ஃபஸ்ட்டு வந்து அவள் பார்க்குறா, ஷீ பிஹோல்ட்ஸ் த ஃப்ரூட் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அவளை வந்து என்ன சொல்கிறது, தவறு செய்ய வச்சுது. முதல் சென்ஸ் தட் மேட் ஹர் டூ த ராங் திங் இஸ் தி ஐஸ் இல்லையா. கண்கள்னால வந்து முதலாவது தப்பு அங்கே நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது கண்கள். ஸோ நம்ம ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, மேத்யூ 5:29, மத்தையும் 5:29 சொல்கிறார், உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ வந்து உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணோட நீ நித்தியத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். ஏன்னா நித்தியம் வந்து அவ்வளோ முக்கியம். இங்கே இருக்கிற வந்து இந்த சீக்கிரமாக முடிந்து போகிற இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய கண்கள் பார்க்குற காரியங்களுக்காக நித்தியத்தை வந்து நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் இல்லையா. ஸோ உன் கண் மட்டும் இல்லை, எது நமக்கு கால் கூட சொல்கிறார் இல்லையா. ஸோ நமக்கு எது இடரல் உண்டாக்குதோ, எது நம்மளை நித்தியத்திலேருந்து வந்து போக விடாமல் நம்மளை தடுக்குதோ, இல்லை ஆண்டவருக்கு நமக்கு நடுவில் வருதோ, ஆதாமே வாழை போல வந்து அந்த கண் வந்து உனக்கு தேவையில்லை, அந்த கண்ணை நீ இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நித்தியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கண்களின் இச்சை, அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, ஒருவன் ஒரு ஸ்திரீ தவறான எண்ணத்தோட பார்த்தாலே அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறாரு. நீ வந்து தப்பு ஆக்சுவல் காரியத்தை பண்ணலனாலும் உன் கண்ணால் நீ அதை அந்த ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோட நீ பார்த்தனாலே நீ தப்பு பண்ணதாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கச்சே நம்ம கண்களை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஐஸ் ஆஃப் லஸ்ட் வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்குறோம். முதல் பாவத்திலேருந்து பல பாவங்களுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கிற மூன்று காரியங்களில் ஒன்று கண்களின் இச்சை. அப்போ அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பிறகு. சரி, ரெண்டாவதாக 2 Peter 2:14, 2 Peter 2:14 பார்க்குறோம், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழக்கின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். இந்த சாப்டர் முழுசும் பார்த்தா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, கள்ள போதகர்கள் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு நிறைய வந்து செய்யக்கூடிய காரியங்கள், தவறான காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது இந்த வசனம் வந்து ஆக்சுவலி இதுக்கு அடுத்த வசனம் வந்து பிழையாமை குறித்து இருக்கு. நம்ம பிழையாமை குறித்து முன்ன கூட பார்த்துருக்கோம். பிழையாம்னாலே பொருளாசைன்றது வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த சாப்டர் பூராவே, இந்த அதிகாரம் பூராவே லஸ்ட் அண்ட் க்ரீட், அதை பற்றி தான், பொருளாசையை குறித்து தான் முக்கியமாக இருக்குது. ஸோ பொருளாசையுடைய கண்கள்னு சொல்லலாம். அதில் வந்து விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாக இருக்கிற கண்கள்னு எழுதியிருக்கு. கண்களை உடையவர்கள்னு சொல்லி இப்படிப்பட்டவங்களை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களை குறித்து பயங்கரமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களை பிழையாமை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சாபத்தின் பிள்ளைகள் அப்படின்னு, பொருளாசைகளில் பழகிற இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசைங்கிறது வந்து ஒரு சாபம். அதனால் வந்து பொருளாசையிலிருந்து நம்ம காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் இல்லையா. மாம்சத்தின் நிச்சயம்னு நம்ம சொன்னோம், அதுவும் இந்த சாரி ஜீவனத்தின் பெருமை, தட்ஸ் த ப்ரைட். மாம்சத்தின் நிச்சயம் வந்து கிரீட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஸோ திஸ் இஸ் த செகண்ட் சின் தட் கேன் பி காஸ் பை தி ஐஸ். வந்து ரொம்ப ஈவன் அகெயின் யூ ஹவ் டு வெரி கேர்ஃபுல். அதுவும் இந்த நாட்களில் வந்து எங்கே பார்த்தாலும் தெர் சோ மெனி திங்ஸ் டு டெம்ட் அஸ் இல்லையா. நம்ம ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை இல்லை. நம்ம கண்களாலையும் சரி, நம்ம வந்து என்ன சொல்கிறது, பொருளாசையும் கூட நமக்கு வருவதற்கு அநேக காரியங்கள் நம்மளை வந்து 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 நம்ம கண்ணுகளுக்கு முன்னாடி வந்து நம்மளை தாக்கிட்டே இருக்குது. நம்ம அதுலேருந்து நம்ம கண்ணை மாற்று தள்ளி என்ன சொல்கிறது, வேற எங்கேயாவது பார்க்க வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஆமாம், டெக்னாலஜி இன்றைக்கி பில்போர்ட்ஸ், பெரிய ஃப்ளிக்கரிங் லைட்ஸ், எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அட்டென்ஷனை அதுக்குள்ளே கொண்டு போகிறது.
அது மட்டும் இல்ல, இப்ப வந்து ஒரு கிளிக் ஆஃப் த மவுஸ்ல வந்து உலகமே நம்மளுடைய ஒரு ஸ்கிரீனுக்குள்ள அடங்கிடுது இல்லையா. டிவிக்குள்ள அடங்கிடுது, இன்டர்நெட் வந்து நம்மளுடைய வெறும் ஒரு போன்லயே வந்துருது எல்லாமே. ஸோ இவைகள் அத்தனையும் தாண்டி வந்து நம்ம நம்மளை காத்துக்கொள்வது வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஸோ நம்ம வந்து பொருளாசை, முதலாவது கண்களை நிச்சய பார்த்தோம், அப்புறம் பொருளாசையுடைய கண்களை பார்த்தோம், மூன்றாவதாக மேட்டிமையான கண்கள், அதாவது ப்ரைடு, அதான் மூன்றாவது பாவம் சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ மேட்டிமையான கண்கள், ப்ராவர்ப்ஸ் 30:13, நீதிமொழிகள் 30:13 பார்க்குறோம். வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும், அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். நிறையா வந்து நம்ம வி கேன் சி ப்ரவுட் பீப்புள் இல்லையா. அதாவது எதை குறித்து வேணாலும் இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற செல்வத்தை குறித்தோ, இல்லை அழகு குறித்தோ, இல்லை அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் குறித்தோ ப்ரவுடாக இருக்கிற நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து நமக்கு இருக்கிறது எதுவாக இருந்தாலும், அதை நிறைய தான் சொல்லியிருக்கேன், எதுவாக இருந்தாலுமே அது எதுவுமே நம்மளுடைய சுயமாக நமக்கு வந்ததில்லை, கடவுள் நமக்கு போட்ட பிச்சை தான். நான் ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருக்கேன், விளக்குமாறும் பட்டு குஞ்சலமும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் விளக்கு மாதிரி தான், நம்ம கடவுள் வந்து அவருடைய கையில் இருக்கிற விளக்கு மாறு மாதிரி, அதனால் அதுக்கு பட்டு குஞ்சலம் தேவையில்லைன்னு சொல்லி சொல்லி எழுதியிருக்கேன். எதுக்கு அதனோட அர்த்தம் என்னென்னா, நமக்கு இருக்கிற எதை குறித்து நம்ம வந்து பெருமைப்படுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து கடவுள் நமக்கு கொடுத்துதான். கடவுளுக்கு முன்பாக நிற்கும்போது ஏசாயாவை போல நம்ம எவ்வளோ குறைவுள்ளவர்கள் நமக்கு தெரியும். அதனால் வந்து தெர் இஸ் நோ ரூம் ஃபார் ப்ரைட். அண்ட் பிசைட்ஸ் வந்து கடவுளே எதிர்க்கிற ஒரு காரியம் என்னன்னா ப்ரைடு இல்லையா. பெருமை உள்ளவர்களுக்கு பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய பேர் பைபிளில் அன்னாள், மரியாள், எலிசபெத் எல்லாருமே தாழ்மையிலிருந்து தங்களை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், சிறுமையும் எளிமையும் ஆனவனே எப்படி உயர்த்தினார்னு சொல்லி அவங்களுடைய இதில் பாடல்களில் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒன்ஸ் தேவ கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட போது அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தாவீது நிறைய இடத்துல சொல்லியிருக்கவர், சாதாரண ஆடு மேய்க்கிறவராக இருந்தவன் வந்து எப்படி ஆண்டவர் ராஜா வாக்கினார்னா அதனுடைய தாழ்மை தான் காரணம். அதனால் தாழ்மையை போல மேலானது ஒன்றுமே இல்லை. ஜீசஸே சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன் இல்லையா. ஸோ பெருமையான கண்கள், பெருமையும் மேட்டிமையுமான கண்கள் கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, ஸோ இது மூன்று பாவங்களை நம்ம பார்த்தோம், கண்களை நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, மூலத்தையும் பார்த்தோம். அடுத்ததாக சில விதமான கண்களை பார்க்க போகிறோம். மத்தேயு 13:15 பார்க்குறோம், கண்களிலிருந்தும் காணாதவர்கள், அதாவது நிர்விசாரத்தின் கண்கள்னு சொல்லலாம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். அதாவது ஜீசஸ் அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ கூட இதெல்லாம் ஏசாயால் ஆக்சுவலி இருக்குது, ப்ராஃபஸியாக ஏசாயா சொல்லியிருக்காரு. ஜீசஸும் அதை சொல்கிறார், ஏசாயா நல்லா தான் சொல்லியிருக்காங்க இவர் இவங்களை பற்றி, ஏன்னா இவங்க நான் எவ்வளோ சொன்னாலும் இவங்க இருதயம் கடினமாக இருக்கு, அவங்க வந்து அவங்களுக்கு தேர் கேர்லெஸ் திரும்ப கேர், அவங்களுக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்க ஏதோன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மந்தமாக அவங்க கொழுத்துருக்கு, அவங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்துருக்காங்க, ஒரு நிர்விசாரமாக இருக்காங்க, தே டோன்ட் கேர். அந்த மாதிரி நிர்விசாரம்னா எதை பற்றியும் ஒரு அக்கறை இல்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, ஓகே நம்ம இப்போ நல்லா இருக்கோமா, சம்பிரமமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கோமா, அவ்வளோதான். ஒரு நம்ம என்ன சொல்கிறது, இட்டர்னிட்டியை பற்றியோ நித்தியத்தை பற்றி தன்னுடைய ஆத்மாவை குறித்த கவலை இல்லாதவர்கள், ஆத்மாவை குறித்த அக்கறை இல்லாதவர்கள்னு சொல்லலாம். ஸோ கண் காணாத கண்கள், கண்கள் இருக்குது ஆனாலும் அவை காணாதபடிக்கு என்ன சொல்றது, கொழுத்திருக்கிற ஒரு மனதை உடையவர்கள் பார்க்கிறோம்.
ஸோ சின்ன ஃபார்மேஷன் மாதிரி தான் இல்லையா, சின்ன ஃபார்மேஷன் மாதிரி.
ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க வந்து உணராதபடிக்கு அவங்களுடைய இருதயம் கொழுத்திருக்கு, அதனால் அவங்க பாட்டு சும்மா கேட்டு கண்ணை மூடின்ட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, தன்னுடைய ஆத்மாவை குறித்தோ நம்ம இட்டர்னல் லைஃபை குறித்தோ எந்த வித கவலையும் இல்லாமல், இல்லை இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிற ஒரு நிர்விசாரமான கண்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வன் கண், அதாவது என்வி, Matthew 20:15, மத்தேயு 20:15 பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான், எப்படின்னா ஒரு தோட்டக்கார் ஒருத்தர் போய், ஒரு எஜமான் போய் தோட்ட வேலை செய்ய முடியாத சும்மா நின்று இருந்தவங்களை கூப்பிடுறாரு இல்லையா. காலையில் வந்து 6 மணிலேருந்து கூப்பிடுறாரு அவர், 6 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எவ்ரி அவர் போய் கூப்பிடுறாரு. 6 மணியில் வேலைக்கு வந்தவங்களுக்கு அவர் சொல்கிறாரு இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு. 4 மணிக்கு சாயங்காலம் வேலைக்கு வந்தவங்களும் 1 ஹவர் தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூலி கொடுக்குறாரு. அப்போ அவன் வந்து சொல்கிறான், நாங்கள் இவ்வளோ நாளைக்கு வேலை செஞ்சோமே நீ ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறன்னு. அவர் சொல்கிறார், நீ இவ்வளோ தானே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ எதுக்கு சம்மதிச்சு தானே வந்தேன், நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கணனாக இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன் நான். சில பேர் வந்து மற்றவங்களுக்கு நல்லது நடந்தால் இல்லை மற்றவர்கள் செழித்தா அவங்களுக்கு உருக்காது, ஜெலஸ் ஆவாங்க, பொறாமை ஆயிடுவாங்க, மற்றவங்கள பார்த்து அவங்க எப்படி நல்லா இருக்கிறத பார்த்து எரிச்சலாகும் அவங்களுக்கு. நான் எப்போவுமே யோசிக்கிறது உண்டு, ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரொம்ப இளம வயசில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம், ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது இன்ஃபேக்ட் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் என்னென்னா, எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னா நான் அதை ஆண்டவர்கிட்ட கேட்பேனே தவிர அவங்களுக்கு இருக்குது ஏன் எனக்கு இல்லை அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் ஷீ டாட் மீ தட். அதாவது நம்ம யோசிக்கிறதுல என்னென்னா, இப்போ ஒருவேளை நம்ம ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கும், நமக்கு அடுத்தவங்க யாரோ பக்கத்து இருக்கும் தெரிஞ்சவங்களும் யாரும் நல்லா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அது கிடைக்கலன்னா கூட நம்மளுடைய நிலைமை மாறப்போகுதில்ல. அவங்களுக்கு அது கிடைக்கிறதுனாலையும் கிடைக்காதனாலையும் நமக்கு என்ன, அதனால நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அதை அவங்கள பார்த்து பொறாமப்படுறதை விட்டு நம்ம எனர்ஜிஸை வந்து நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணோன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா, பிரயோஜனமாக இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம கம்பேர் ஆர்செல்ஸ் வித் அதர்ஸ் இல்லையா. நமக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அந்த ஜெலசி, வன் கண், என்வி, அது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் நீதிமொழிகள் சங்கீதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு, நான் நிறைய வசனங்கள் இங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கல, பட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்றேன். கடைசியாக ஒரு தவறான ஒரு விதமான கண்களை குறித்து பார்க்குறோம். சங்கீதம் 36:1, Psalm 36:1, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாத கண்களை குறித்து பார்க்குறோம். ஸோ தெய்வ பயம்ங்கிறது என்னன்னா, இப்போது வந்து கடவுள் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிற எப்பவும் என்னை பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறது தான் தெய்வ பயம். இப்போ சில, அதாவது இப்போ என்னென்னா, யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு தனிமையில் நம்ம இருந்தால் கூட சரியானபடி நடக்கிறது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க முன்னாடி ஒருவேளை நல்லவங்களை போல நடிப்பாங்க, அவர் நல்லவங்க தவறான காரியங்களே செய்ய மாட்டாங்க, ஆனால் யாரும் இல்லாத போது செய்வாங்க. அப்போ அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு தெய்வ பயம் நான் சொல்லுவேன். ஏன்னா யாரும் இல்லாட்டால் கூட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற பயமும் உணர்வும் நமக்கு இருந்தாலும் இருந்தால் எங்கே இருந்தாலுமே நம்ம சரியானவைகளை தான் செய்வோம் இல்லையா. ஸோ தெய்வ பயம் இல்லாத கண்கள் என்ன பண்ணுன்னா, யாரும் இல்லாதப்போ தவறான காரியங்களை செய்யும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ என்னென்ன மாதிரியான கண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் நாம் இதை குறித்து பேசுவதற்கு முன்பாக மற்றும் ஒரு பாடலை கேட்போம்.
இந்த பாடல் நெஞ்சமே Psalm 3 என் பிள்ளை என்ற பாடல். பாடியவர் கிளமன் சாஸ்திரியார் அவர்கள் மற்றும் சுஜாதா செல்வனும் கூட. என் பிள்ளை என்ற பாடல்.
என் குரல் கேடாயோ உன்
நீங்கள் கேட்ட பாடல் என் பிள்ளையே ஃப்ரம் தி ஆல்பம் நெஞ்சமே 3.
அதாவது இந்த பாடல் எப்படி அமைந்திருக்குதுன்னா, ஆண்டவர் வந்து என் பிள்ளையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கறது போலவும், நான் உனக்காக என் ஜீவனை தந்தேனே அப்படின்னு சொல்றது போலவும், நான் வந்து அதுக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பாகம் வரும். அதாவது நான் வந்து அதுக்கு பதில் சொல்றது போல, இப்படி செய்ததற்காக நன்றி, உங்களுடைய ஜீவனை தந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி.
இந்த ஆல்பம் கடைகள் இப்போ தமிழ்நாடு முழுதும் இருக்கு, ப்ளஸ் எங்கள் வெப்சைட்லேயும் கூட டிஜிட்டல் டவுன்லோடுக்கும் ஆகும். கேரஸ் கம்யூனிகேஷன் உங்கள் வெப்சைட்டில் ஆல்பம் ஆர்டர் பண்ணுறதுக்கு கூட
உலகம் எங்கும் பல இடங்களிலும் கூட இருக்குது. அதெல்லாம் எங்களுடைய விவரங்களினுடைய வெப்சைட்டில்
தொடர்ந்து நம்ம இந்த கண்களை குறித்த ஸ்டடி கண்ட்ரோல்.
ஆமாம், கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக எப்படிப்பட்ட கண்கள் இருக்கணும் அப்படின்றது குறித்து வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். முதலாவதாக யோபு 31:1, ஜோப் 31:1 பார்க்குறோம், ஐஸ் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கையின் கண்கள். அவர் என்ன சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த கண்களின் இச்சைக்கு எதிரான ஒரு காரியம் சொல்கிறார். அதாவது ஆப்போசிட், பாசிட்டிவான ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். என் அவர் கண்ணோட உடன்படிக்கை பண்ணியிருக்காராம், என்னென்னா அவர் கன்னிகையை பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து அப்படி பண்ணுறது தப்பு கூட கிடையாது, இட் வாஸ் அன் அக்செப்டட் திங். அவருக்கு மனைவி இருந்தாங்க, நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் அவர் இன்னொரு அந்த மாதிரி போயிருந்தாலும் அதை வந்து இன்னொரு கன்னிகையை அவர் சேர்த்திருந்தா அது ஒன்றும் தப்பாக இருந்திருக்காது அந்த காலகட்டத்துக்கு. ஆனாலும் கூட அவர் எவ்வளோ ஒரு நீதிமான் இல்லையா, அவர் எந்த விதத்தையும் குறைய சொல்கிறதுக்கு இல்லாதபடி ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய நீதிமான் யோபு. அவர் சொல்கிறாரு, என் கண்களோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, கன்னிகையை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய நல்ல ஒரு பாடம்னு நினைக்கிறேன் நான். அதுதான், அதாவது நம்ம தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு வந்து முக்கிய இது என்ன தெரியுமா, என்ன ஃபோர்ஸ் என்ன தெரியுமா, அவர் ஓன் டிட்டர்மினேஷன், செல்ஃப் டிட்டர்மினேஷன். அதாவது நான் இதை செய்யக்கூடாதுங்கிற அந்த நிச்சயம் வந்து நம்மளுடைய உள்ளேந்து வரணும், வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் இல்லை, இதை செய்யறது தப்புங்கிற அந்த கன்விக்ஷன் நமக்கு உள்ளேந்து வரணும். அதுதான் யோபுகிட்ட இருந்தது. சமூகதாயத்துக்காகவோ இல்லை சுற்றுலா இருக்கிறவங்களுக்காகவோ இல்லை, நமக்காகவே நமக்கே வந்து நம்முடைய பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கணும். ஸோ யோபு அப்படி இருந்ததுனால தான் அவர் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் ஐஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, அதாவது தாழ்மையின் கண்கள். நம்ம எப்படி மேட்டிமையின் கண்கள் பார்த்தோம், அதே போல் இப்போ தாழ்மையின் கண்கள். லூக் 18:13 பார்க்குறோம். நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம் தான், ஒரு பேரபிள் தான் இவர் ஜீசஸ் சொல்கிறாரு. ஒரு ஆயக்காரனும் பரிசேயன் ரெண்டு பேரும் வந்து தேவாலயத்தில் வந்து வராங்க. அப்போது பரிசேயன், நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லாதக்காரன் நன்றி செலுத்துகிறேன், நான் தசம பாவம் செலுத்துகிறேன் எல்லாம் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற எல்லாம் சொல்கிறாரு. ஆயக்காரன் என்ன பண்ணுறான், தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபியாயிரம்னு சொல்கிறான். அவ்வளோ அவனுக்கு வந்து தன்னுடைய பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்குது, அவ்வளோ தாழ்மை அவனுக்கு இருந்ததுனால கண்ணை கூட வானத்துக்கு நேராக பார்க்க பயப்படுறான் அவன், என்ன ஏன் அவ்வளோ பாவின்னு சொல்லிட்டு. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, அந்த பரிசேயனில் இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாய் திரும்பி போனான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது திரும்பி போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ பெருமையான கண்களுக்கு, மேட்டிமையான கண்களுக்கு எதிரானது இந்த இது ஐஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் கண்கள்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல வந்து கண்கள் நிச்சயை பார்த்தோம், அதுக்கு எதிராக கண்களோட உடன்படிக்கை பண்ணின யோபு பார்த்தோம். அடுத்ததாக வந்து மேட்டிமையின் கண்கள் ப்ராப்ளத்தில் பார்த்தோம், அதுக்கு எதிராக இப்போ தாழ்மையின் கண்களை குறித்து பார்க்குறோம். அடுத்ததாக ஃபோக்கஸ்ட் ஐஸ், Psalm 25:15, சங்கீதம் 25:15 பார்க்குறோம், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து நாம் அதை பார்க்கும்போது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். இது வந்து எப்படின்னா ஆண்டவரையே நோக்கமாக கொண்டிருக்கும் ஒரு கண்களை பார்க்குறோம் நம்ம. எதுக்குன்னா நம்ம வந்து ஆண்டவர் மேலேயே நோக்கமாக இருக்கும் போது நம்மளுடைய எல்லா கரையிலையும் அவர் பார்த்துக்கிறார் இல்லையா, நம்மளே பாதுகாக்கிறார். தாவீது சொல்கிறார், என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி மீட்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய கண்கள் இன்று எதன் மேல் நோக்கமாக இருக்கிறது, அல்லது யாரின் மேல் நோக்கமாக இருக்கிறது? இன்றைக்கு நம்ம கண்களை நம்முடைய கண்களை நிறைய அட்டென்ஷனை கேப்சர் பண்ண எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய நோக்கம் அவராக இருக்கும்போது அவர் நம்மளை கைட் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, நாம் அவரே இன்னொரு இடத்துல யோசபாத் சொல்கிறார், நாங்கள் செய்ய வேண்டியதுன்னு எங்களுக்கு தெரியாதபடினால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்குதுன்னு சொல்லி யோசபாத் சொல்கிறார் ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதே அவருக்கு ஒரு எதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ நம்ம வந்து நம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கும்போது அவர் நம்மளை கைட் பண்ணுறார், நம்மளை வழி நடத்துகிறார் இல்லையா. ஸோ அவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கிற ஒரு ஃபோக்கஸ்ட் ஐஸ், அவர் மேல் நோக்கமாய் உள்ள கண்களை குறித்து பார்க்குறோம். அடுத்ததாக ஐஸ் ஆஃப் ஈகர் அவைட்டிங், காத்திருத்தல், வாஞ்சையோடு காத்திருக்கிற கண்களை பார்க்குறோம். யோபு 19:27, Job 19:27, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகுது. சரி, அவர் அவ்வளோ வாஞ்சையாக இருக்காரு, அவரை பார்க்கணும், என் கண்கள் தான் அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் மீட்பரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாஞ்சை அவருக்குள்ளே வந்து இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அதே போல் சிமியன் நம்ம பார்க்குறோம், Luke 2:32 நமக்கு தெரியும். அவர் வந்து இந்த குழந்தை இயேசு இல்லையா, அவருடைய பெற்றோர் கொண்டு வரும்போது கையில் ஏந்தி என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னென்னா காத்திருந்தாங்க மீட்பரை பார்க்கறதுக்கு இல்லையா. யோபு வந்து அவருடைய நான் காண்பேன் அப்படின்னு சொல்கிறாரு, சிமியன் காணவே கண்டார். பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து சேவியரை பார்த்தார். இன்றைக்கு நாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்முடைய அவருடைய ரட்சணத்தை நம்முடைய கண்கள் கண்டது இல்லையா. நம்முடைய இஃப் வி ஹவ் சீன் ஹிஸ் சால்வேஷன் வில் பி அவைட்டிங், அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றது உண்மையானால் அவர் வருவதற்காக வாஞ்சியாக காத்திருப்போம். யோபை போல அவருடைய ரட்சிப்பை காணும்படியாக சிமியன் ஆவலாக காத்திருந்தார், அது அவருக்கு நிறைவேறுச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கு நாம் எதை குறித்து ஆவலோடு காத்திருக்கிறோம், என்ன வாஞ்சை? இப்போ நமக்கு தூரக்கேந்து யாரோ வராங்க, இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ யாரோ வராங்க, இல்லை ரொம்ப நாளாகி பார்த்த யாரோ ஒரு ஃப்ரெண்ட், நம்ம எவ்வளோ வாஞ்சையோடு இருக்கும். அந்த அப்படி ஒரு வாஞ்சை நம்ம வந்து ஜீசஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு நம்ம காத்திருக்கோமா? ஸோ இது இப்படி சில கண்களை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் மேலும் ஒரு விதமான கண்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக மற்றும் ஒரு பாடல் இருக்கு.
இந்த பாடல் கத்தரின் பலனம் என்ற பாடல் பை தம்பி ரோஷன் டேவிட், நேசிரேனருடைய ஆல்பமில் இருந்து ரஜீவன் டேவிட் அவர்கள் கம்போஸ் பண்ணிய ஒரு பாடல், ஃப்ரெட்டி ஜோசப் அவர்கள் ஆல்பம் மூலமாக பிரபலமான ஒரு பாடல். இதை மீண்டும் ஒரு முறை அவர் ரோஷன் டேவிட் பண்ணியிருக்கார்.
கர்த்தரின் பலனும் என் கீதம், நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதம், நான் நம்பும் கன்மலையுமானவர். கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தினது. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன்.
வெல்கம் பேக் டு தி இரேசே தமிழ் கிறிஸ்தவ வானொலி. கண்களை குறித்த ஒரு ஸ்டடியில் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட பாடல் கர்த்தரின் பலனும் பாய் தம்பி ரோஷன் தேவர்.
முதலாவதாக எப்படிப்பட்ட கண்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக எப்படிப்பட்ட கண்கள் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் மனுஷருடைய கண்களை குறித்து பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வந்து கடைசியாக தேவனுடைய கண்கள், தேவனுடைய கண்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 3:12, 1 பேதுரு 3:12 பார்க்குறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. ஸோ காட்ஸ் ஐஸ் ஆர் ஆன் த ரைச்சியஸ். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது கர்த்தர் வந்து நம் மேல் நோக்கமாக இருக்கிறான்றதுக்கு. யோபு 34:21, சங்கீதம் 34:15 இப்படி சில வசனங்கள் உண்டு. தேவன் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமாக இருக்கிறதுன்னு கூட ஒரு வசனம் இருக்குது. ஸோ அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது, நம்மை பார்க்கறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எதை சொல்லுதுன்னா, ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம நோக்கமாக இருக்கிறார், நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு நடக்கிற எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஸோ நம்மை அவர் காண்கிறார் என்பதை குறித்த ஒரு சந்தோஷமும் தைரியமும் நிச்சயமும் நம்ம கொள்ளலாம். அதே சமயத்தில் நம்ம அவர் பார்க்குறாருங்கிறது குறித்த பயமும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பல வேளைகளில் நமக்கு ஒருவேளை நாம் நினைத்தது நடக்கிற எல்லாம் கஷ்டப்படும் போது நாம் நினைப்போம், கர்த்தர் ஒருவேளை என்னை பார்க்குறாரா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஸோ நாம் நீதிமான்களாக இருந்தாலும் இருக்கும்போது இருந்தால் நம்ம அவர் நிச்சயமாக, ஆமாம், நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நமக்கு அவை நடக்கணும், அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமும் நம்பிக்கையை நாம் அவர் மேல் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை மட்டும் பார்க்கல, எல்லாரையும் பார்க்குது. எரேமியா 16:17, ஜெரமியா 16:17, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவர்களின் அவைகளின் முகத்துக்கு முன்பாக மறை அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிறதும் இல்லை. ஸோ தப்பு பண்ணுறவங்களும் அவங்களையும் வந்து அவர் பார்க்குறாரு, அதுவும் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவில்லை. இன்ஃபேக்ட் கர்த்தருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாக இருக்கவில்லை. நீதிமான மட்டும்தானே பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை அக்கிரமம் பண்ணுறவங்க வந்து நினைக்க முடியாது. அவருடைய கண்கள் எல்லாரையுமே எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் கண்மணி போல உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் அப்படின்னு கூட ஒரு வசனம் இருக்கும். நான் ஒரு பாட்டில் கூட எழுதியிருக்கேன், அவர் கண்ணுக்குள் மணியாய் நான் இருப்பேன். அந்த கையில் பாட்டில் கூட வரும், கண்ணில் அவர் கண்ணில் நான் இருக்கேனே அவரோட கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயர்ந்த ஒரு செக்யூர் இடத்துல நம்மளை அவர் வச்சுருக்காரு. அவர் கண் உன்னை நம்மளை தொடுற யாராவது ஒருத்தன் தொட்டால் அவருடைய கண்ணை தொடுவது போல ஆகும். அப்படி ஒரு அன்பையும் அக்கறையும் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாங்க, ஒரு பெரிய சந்தோஷமும் தைரியமும் கொடுக்குற ஒரு விஷயம் சொல்லலாம். இட் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தட் வி ஹாவ் அ காட் ஹூ கேர்ஸ் இல்லையா. கடைசியாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:12, ரெவலேஷன்ஸ் 19:12 பார்க்குறோம். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அந்த அதிகாரத்தில் ஈவன் இன்னொரு பல முறைகள் கூட ரெவலேஷன்ஸில் வந்திருக்கு, இன்னும் 2-3 தடவை அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன்னு சொல்லிட்டு. இதை குறித்து இதை குறித்தும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நான், 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகின்ற தெய்வம். அதில் வந்து இந்த கண்களை குறித்து அக்னி ஜுவாலை போன்ற கண்கள்னு சொல்லி எழுதியிருக்கேன். நான் இதை குறித்து யோசிக்கும் போது ஏன் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் எனக்கு புரிஞ்சுது. இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அக்னி ஜுவாலை என்ன பண்ணும், ஒன்று வந்து
எரிக்கும்,
இன்னொன்று இப்போ வந்து பொண்ணை வந்து பரிசுத்தமாகும் இல்லையா. இப்போ வந்து ஒரு சமைக்கப்படாத பல விஷயங்கள் இப்போ ரா மெட்டீரியலில் சேர்த்து அக்னியில் வைக்கும்போது அதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட் ஆகுது இல்லையா. ஸோ அக்னி வந்து நிறைய நல்ல விஷயங்களை கூட செய்யுது, பக்குவப்படுத்துது இல்லையா. இப்போ அரிசியை வந்து அக்னியில் போடும்போது என்ன ஆகுது, பக்குவப்பட்டு சாதம் ஆகுது. பொண்ணை வந்து அசுத்தங்களோடு அக்னியில் போடும்போது அது சுத்தமான பொண்ணாக விளங்குது இல்லையா. ஸோ அதே போல் அக்னியை போன்ற கண்களை உடைய தேவன் நம்ம என்ன செய்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் குறைகளார நம்மை, நமக்கு அது மட்டும் இல்லை நமக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியங்களை நம்ம விட்டு விலக்கி நம்மை தூய பொண்ணை போல பரிசுத்தமாக ஆக்குகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதே அக்னி இன்னொரு இடத்துலையும் ஜீசஸும் கூட அதை சொல்லியிருக்கார் இல்லையா, நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ நம்ம வந்து அக்னி என்ன பண்ணுது, குப்பையை செத்தையெல்லாம் கூட வந்து எரிப்பாங்க இல்லையா. ஸோ இட் கேன் பேர்ன் அண்ட் டிஸ்ட்ராய், இட் கேன் பேர்ன் அண்ட் மேக் கிரியேட், இட் கேன் டூ போத் திங்ஸ். ஸோ வந்து நாம் எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து, நான் வந்து எரிக்கப்படுகிற மெட்டீரியல் என்ன, நல்ல உபயோகம் உள்ள ஒரு அரிசியாக இருந்தால் அது சாதமாக மாறும், விலையேற பெற்ற தங்கமாக இருந்தால் அது நல்ல சுத்த தங்கமாக மாறும், குப்பையாக இருந்தால் அது என்ன ஆகும், எரிஞ்சு சாம்பலாகும். ஸோ அக்னி ஜுவாலையில் நாம் வந்து அக்னி ஜுவாலை போன்ற கண்களுடைய தேவன் நம்ம என்னவாக மாற்றுக்கிறார் என்பது நாம் என்னவாக இருக்கோங்கிறத பொறுத்தது இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து இதிலிருந்து தெரிஞ்சுட்டேன். சரி, நேரிலே கண்களை குறித்து அநேக விஷயங்களை பார்த்தோம். எப்படிப்பட்ட கண்களை உடையவர்களாக இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட கண்களை உடையவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய கண்கள் என்பதை குறித்து பல விஷயங்களை வேதத்தில் அடிப்பையில் உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஆமாம், நல்ல ஒரு டாப்பிக்கை குறித்து நம்ம வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் கண்களை குறித்து நம்ம பேசணும். ஐ ஹோப் லிசனர்ஸ் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். அண்ட் மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களோட இணைய மாட்டோம். உங்களிடம் விடைபெறுவது இங்கே செல்வன் தாமஸ்
மற்றும் உங்கள் சுஜாதா செல்வன். வணக்கம் நேர்லி.
வணக்கம்.